நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சமய சங்கமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனரும்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரும்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல கேளியலுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று நான்கு கேளியல் வந்திருக்கின்றது. அவற்றுக்கு முடிந்தளவு இன்றைய சத்சங்கத்தில் விடை காண்போம். முதலாவது கேள்வி, நாங்கள் எங்களுடைய சங்கங்களிலெல்லாம் பஜன் பாடும்போது கை தட்டி தாளம் போட்டு பாடுகின்றோம், எல்லோரும் செய்கின்றோம் என்று நானும் செய்கின்றேன். ஆனால் எனக்கு அது ஏன் அப்படி செய்கின்றோம், ஏன் கைதட்ட வேண்டும், ஏன் தாளம் போட வேண்டும் என்றதுக்கு ஏதாவது யோக விளக்கங்கள் அல்லது ஆன்மீக விளக்கங்கள் உண்டா என்று ஒரு அன்பர் எங்கள் சங்கத்திலிருந்து கேட்கின்றார். இதை எங்களுடைய குரு யோகி ராமையா அவர்கள் தான் பஜன் செய்யும் போது பாபாஜி சங்கங்களில் எல்லோரையும் கைதட்டி தாளம் போட்டு உற்சாகமாக செய்யச் சொல்லி சொல்லுவார். அதை காது பட கேட்டிருக்கின்றேன் அவருடைய சத்சங்கங்களிலிருந்து. நீங்கள் சொல்வது போலத்தான் அவரிடமிருந்து தொடங்கி என்னுடைய குருவிடம் வந்து அவரும் அதை செய்யச் சொல்லி நானும் செய்து கொண்டிருந்தேன். அதற்கு உரிய விளக்கம் இல்லாமல் செய்தேன். அதே போல்தான் நீங்களும் செய்கின்றீர்கள் என்பது எனக்கு இப்போது புரிகின்றது. நீங்கள் இந்த கேள்வியை கேட்கும்போது சைவ சித்தாந்தத்தில் இதை அழகாக சொல்கின்றார்கள். பேராசிரியர் ஒருடத்தில் ஒரு ஆண்டுக்கு முதல் ஒரு லெக்சரில் கேட்டிருந்தேன். அவர் இதற்கு இப்படியாக நேரடியாக பதில் சொல்லவில்லை, இருப்பினும் இதை சார்ந்த ஒரு பதிலை கூறியிருப்பது ஞாபகத்தில் இருக்கின்றது. அதாவது நாங்கள் கைதட்டி இறை நாமத்தை சொல்லும்போது எங்களை விழிப்புணர்வுள் வைத்திருக்கின்றோம் என்று சைவ சித்தாந்தத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் அந்த குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது எங்களுடைய மன எண்ண அலைகளை வேறு இடங்களுக்கு ஓட விடாது, இறைவனை நினைப்பதற்கு இந்த கைத்தாளத்துடன் நாங்கள் இறை நாமத்தை பாடுவது, பஜன் செய்வது, தேவார திருமுறைகளை பாடுவது மிகவும் உகந்தது என்று பேராசிரியர் ஒரு இடத்தில் குறிப்பு தந்திருந்தது எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. அந்த நேரம் கூட நான் அதை சிந்திக்கவில்லை, அந்த குறிப்பை அவ்வளவு விவேகமாக. இன்று இந்த கேள்வியை நீங்கள் கேட்டபோதுதான் நான் என்னுடைய நிலையையும் பின்னோக்கி பார்க்கின்றேன். பஜன் என்றாலும் சரி, திருமுறைகள் என்றாலும் சரி, கைத்தாளத்துடன் மணித்தாளத்துடன் தாளங்களுடன் பாடுவது கோயில்களிலும் சரி, யோக மையங்களிலும் சரி, எல்லா அருளாளர்களுடைய இடங்களிலும் சரி, வளமையாக நடைபெறும் ஒன்று. அதற்கு பேராசிரியர் சொன்ன ஒரு உபமானமும் எனக்கு ஞாபகம் வருகின்றது. ஒரு மரத்துக்கு கீழிருந்து கையை தட்டினால் திடீரென்று பார்த்தால் பறவைகள், அந்த மரத்தில் இருந்த பறவைகள் கண்ணுக்கு தெரியாத நிலையில் இருந்தாலும் பறந்தோடிவிடும். அதே போலத்தான் கைத்தாளங்களுடன் நாங்கள் இந்த பஜனங்கள், திருமுறைகள், பாடல்களை பாடும்போது, இறை நாமங்களை கைதட்டி பாடும்போது எங்களுடைய மனதில் வந்து கொண்டிருக்கும் எண்ண அலைகளை அது பறக்கச் செய்யுமாம் என்று பேராசிரியர் அழகாக அந்த ஓமானத்தின் மூலம் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். ஏதோ ஒரு இடத்தில் அது ஞாபகம் வந்தது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வி மிகவும் நல்ல கேள்வி. வருடா வருடம் தொடர்ந்து தொடர்ந்து மற்றவர்கள் செய்கின்றார்கள் என்பதற்காக நாங்கள் செய்கின்றோம், ஆனால் அதை ஏன் செய்கின்றோம் என்று கேள்வி கேட்டு பார்த்தால்தான் அது சிந்தனைக்கு வந்திருக்கின்றது. மிகவும் அற்புதமான கேள்வி. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விடயம். இருப்பினும் தெரியாமல் ஆட்டு மந்தைகள் மாதிரி அதை செய்கின்றோம், ஆனால் அதில் பயன்பெறுகின்றோம், அதுதான் முக்கியம். அதை செய்யும் போது பக்தி பரவசத்திற்குள் செல்கின்றோம். இறை நாமத்தை, பாபாஜி நாமத்தை சொல்லும் போது அப்படியே மெய் சிலிர்க்கின்றது, அந்த உணர்வு நிலைக்கு போகின்றோம். அது எல்லாம் உண்மை, நடப்பதெல்லாம் உண்மை. ஆனால் ஏன் அப்படி செய்தோம்? இந்த நிலையை அடையவா செய்தோம்? சிலர் சொல்லலாம் தங்களுக்கு அந்த நிலை கிடைக்கவில்லை என்று. ஆகவே எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. ஆகவே இந்த பஜனுகள், திருமுறைகள், நாங்கள் யோகா சங்கத்தில் பாடும் பாபாஜியின் நாமங்கள், கோவில்களில் பாடும் பரம்பொருளின் நாமங்கள் எல்லாவற்றையும் கைத்தாளத்துடன் பஜன் முறையில் படிக்கும்போது கைத்தாளத்துடன் படிப்பது வழக்கம், மிகவும் உகந்தது. உங்களுடைய எண்ண அலைகள் உங்களுடைய மனதை தாக்காதவாறு உரத்து கூவி அதை பாடும்போது அந்த நிலையில் அந்த பரவசத்தை, அந்த பக்தியை நீங்கள் உணர்கின்றீர்கள் என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு பதில் கொடுக்கின்றேன். அடுத்தது இன்னொரு கேள்வி வந்தது. அது அந்த அன்பர் கேட்ட கேள்வி, அதுவும் எங்களுடைய சங்கத்தை சார்ந்தவர்தான். தான் இந்த சங்கத்திலும் பார்த்திருக்கின்றேன், கோவில்களிலும் பார்த்திருக்கின்றேன். கோவில்களை விட யோகா சங்கத்தில் தான் கூடுதலாக பார்க்கின்றேன். சாதகர்கள் பாபாஜியின் திருவடியில் தலை வைத்து வணங்குகின்றார்கள் சில சாதகர்கள். அதை விட பாபாஜியின் திருவுருவத்திலும் அவருடைய பாதத்தில் தலையை குனிந்து வணங்குகின்றார்கள் சிலர். அவர்கள் ஏன் அப்படி செய்கின்றார்கள்? தான் அதை செய்யவில்லையே, அதற்கேதாவது விளக்கம் இருக்கின்றதா, அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட ஆர்வமா என்பது அந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக விளக்கம் இருக்கின்றது. அதுவும் வேறொருடமும் இருந்துமில்லை, அடிப்படை சைவ சித்தாந்தத்தில் கருத்திலிருந்து பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். இந்த திருவடியை பற்றி ஒரு வகுப்பில், திருவடி என்று சொல்வது என்ன? இறைவனின் ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் இரண்டு திருவடிகளிலும் இருக்க என்பது சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்றது உண்மையான கருத்து. அதை எல்லோரும் புரிய வேண்டும். பரம்பொருளின் வலது திருவடியும் இடது திருவடியும் ஞானாசக்திக்கும் கிரியாசக்திக்கும் உரியது, அதாவது சிவன் சக்தி. ஆகவே அதுதான் திருவடி. ஆகவே இரண்டு திருவடிகளையும் சைவ சித்தாந்தத்தில் ஞானாசக்திக்கும் கிரியாசக்திக்கும் ஓமனமாக சொல்வார்கள் பேராசிரியர் கூறியிருக்கின்றார். அதில் எங்களுடைய தலையை வைத்து வணங்கும் போது அதே சக்திதான் உயிர்களுக்கும் உண்டு என்று சைவ சித்தாந்தம் கூறியிருக்கின்றது. அதே ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் உயிர்களுக்கும் உண்டு. அது பேராசிரியர் அந்த நேரம் கூறிய பதில், இந்த திருவடிக்கும் எங்களுடைய சக்திக்கும் இடையில் உள்ள தொடர்பை பற்றி விளங்கப்படுத்தும் போது இந்த அன்பரின் கேள்விக்குரிய பதில் அன்றே கிடைத்திருக்கின்றது எனக்கு. அது என்னவென்றால், எங்களுடைய கிரியாசக்தி ஞானாசக்தியை இறைவனின் திருப்பாதம் திருவடிகளில் நாங்கள் வைத்து வணங்குவதற்குரிய காரணம், நாங்கள் இறைவனுக்குள் அடக்கம் என்பதை வெளிக்காட்டுகின்றோம் உள்ளுணர்வாலும் எங்களுடைய செய்கையாலும் என்று பேராசிரியர் கூறியிருக்கின்றார். அதாவது எங்களுக்கும் ஞானாசக்தி கிரியாசக்தி இருக்கின்றது, ஆனால் எங்களுடைய ஞானாசக்தி கிரியாசக்தி இறைவன் அறிவித்தால் தான் எங்களுக்கு தெரியும் என்பதை ஆணவத்துடன் இல்லாது ஆணவமலம் அற்ற நிலையில் எங்களுடைய தலையை இறைவனுடைய திருப்பாதத்தில் வைத்து வணங்குவது வழக்கம், வைக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லி இருக்கின்றது. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு, ஏன் சிலர் அந்த தலையை எங்களுடைய தலையை இறைவனின் திருப்பாதத்தில் வைத்து வணங்குகின்றார்கள், பாபாஜியின் திருப்பாதத்தில் வைத்து வணங்குகின்றார்கள் என்ற கேள்விக்குரிய பதில், நாங்கள் இறைவனுக்குள் பாபாஜிக்குள் குருவுக்குள் அடக்கம் என்பதை பிரதிபலிக்கும் வழிபாடு. ஆகவே அதை நீங்கள் எல்லோருமே செய்யலாம், அதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் ஆணவ மலத்தில் இருப்பதால் தான் அதை செய்யவில்லை என்பதை பொருள் அல்ல, விளக்கமின்மை என்பதுதான் முக்கியமான பொருள். இறைவனுடன் உங்களுக்கு என்ன ஆணவ மலம்? நீ பெரிய பெரியாளா என்று கேட்பீர்களா? இல்லை, எல்லா இயக்கமும் அவன்தான். சில நேரம் அவன் உங்களை கேட்க பண்ணலாம், அது உங்களுடைய வினை, நீங்களாய் அதை செய்ய முடியாது. ஆகவே இந்த உங்களுடைய தலையை இறைவனின் பாதத்தில் வைத்து வணங்குவது சாலச் சிறந்தது. அதுவும் யோகா மையங்களில் பாபாஜியினுடைய திருப்பாதத்தில் வைத்து வணங்குவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கூட உண்டு. பாபாஜியின் திருவுருவத்தில், பாபாஜியின் திருப்பாதத்தில். இது கோயில் முறை வழிபாடு அல்ல, யோக வழிபாடு என்றபடியால் அதற்கு தடைகள் இல்லை. ஆனால் நீங்கள் கோவிலுக்குள் கற்பக்கிரகத்திற்குள் சென்று இறைவனின் திருவடியில் தலை வைத்து வணங்க முடியாத நிலை, ஏனென்றால் நீங்கள் உள்ளுக்குள் செல்ல முடியாது. ஆகவே உங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களில், அந்த வசதியில் செய்து தரப்பட்டிருக்கும் கோயில்களில் நீங்கள் உங்களுடைய தலையை இறைவனின் திருவடியில் வைத்து வணங்குவது சாலச் சிறந்தது. மீண்டும் அது உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துகின்றது என்றால், உங்களுடைய ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் இறைவனின் ஞானாசக்தி கிரியாசக்திக்குள் அடக்கம். அதை விரிவாகவும் பார்த்திருக்கின்றோம். இறைவன் அறிவித்தால் அன்றி உங்களுக்கு ஒன்றையும் அறிய முடியாது, அதுதான் ஞானாசக்தி. இறைவன் தந்தால்தான் உங்களுக்கு அந்த சக்தி. கிரியாசக்தி கூட அந்த ஞானத்தை, அந்த அறிவுத்திறனை பெற்றாலும் இறைவன் உங்களுடன் இருந்து உங்களை இயக்கினால்தான் அந்த கிரியாசக்தி உங்களுக்கு தொழிற்படும் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அறிவை எடுத்துவிட்டேன், நான் எனக்கு தெரியும் என்னென்று செய்வது என்று நினைத்தீர்கள் என்றால் அது ஆணவம் தலை தூக்கிவிடும். ஆகவே இறைவன்தான் அதையும் உள்ளிருந்து இயக்குகின்றான் என்பதையும் நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய தலையை இறைவனுடைய திருப்பாதத்தில் வைத்து வணங்குகின்றீர்கள் என்று பேராசிரியர் அதை அழகாக சொல்லியிருந்தார். பல மாதங்களுக்கு முன் நான் ஒரு பேச்சில் கேட்டிருந்தேன். ஆகவே இந்த இரண்டு அன்பர்களுடைய கேள்விகளுக்கும் அப்படி பதில் காணப்பட்டது. இன்னொரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், அதை நான் பலமுறை பேசியிருக்கின்றேன். அவர் சொன்னது, இந்த சத்சங்கத்தில் நான் அதை பேசவில்லை, தனக்கு அந்த விளக்கம் மூன்று ஒரு முறை தேவை, தருவீர்களா என்று. அது உண்மை, கிரியா யோகத்தில் பேசியிருக்கின்றேன். பல வருடங்களாக வருடங்களாக பேசுவேன், என்னுடைய தீட்சையில் கூட பேசுவேன். அதாவது அவருடைய கேள்வி, இந்த மூன்று மூச்சுக்காற்றுக்கள் எங்களுடன் எங்களுக்குள் ஓடுகின்றனவே, இடக்கலை, பின்கலை, சுழுமுனை, இவற்றிற்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்புகளை நீங்கள் முந்தி சொல்லியிருக்கின்றீர்கள், அதை மீண்டும் கேட்க விரும்புகின்றேன் என்பது அந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக அதுதான் எங்களுடைய குண்டலினி பிராணாயாமத்திற்கு தேவையான விடயம். எல்லாருடைய உடலிலும் மூன்று காற்றுக்கள் ஓடுகின்றன இந்த அன்பருக்காக. ஒன்று இடது சுவாசம், மற்றது வலது சுவாசம், மற்றது நடு சுவாசம். இந்த மூன்று சுவாசங்களும் நாங்கள் புறக்கும் போது இறைவன் எங்களுடைய ஆன்மாவை அந்த உடலில் புகுத்தும் போது, நாங்கள் குழந்தையாக வரும்போது சித்த கணக்கின்படி ஒரு குழந்தைக்கு இந்த சுவாசங்கள் ஓடும் கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 11 மணி நேரம் இடது சுவாசமும், 11 மணி நேரம் வலது சுவாசமும், 2 மணி நேரம் நடு சுவாசமும் கொடுக்கப்படுகின்றது என்று திருமூலச்சித்திரம் சொல்லியிருக்கின்றார், பாபாஜியும் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த மூச்சு கணக்கு இந்த நிலையில் வேலை செய்யுமாக இருந்தால் உங்களுடைய உடல்நிலை தேக நிலை நன்றாக இருக்கும். ஏனென்றால் இந்த மூச்சுக்காற்றுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பைத்தான் இந்த அன்பர் கேட்டபடியால் தான் இந்த இடத்திலிருந்து இதை தொடக்குகின்றேன் அந்த விளக்கத்தை. ஆகவே குழந்தை வளர்ந்து கொண்டு வரும்போது அதனுடைய செயல்களினால், அதனுடைய பழக்க வழக்கங்களினால் உண்மையாக வாழ்ந்த குழந்தை, கடவுளுக்கு சமனாக இருந்த குழந்தை மெல்ல மெல்லமாக இந்த உலகியலில் நாட்டம் காட்ட துவங்கும் போது இந்த மூச்சு கணக்குகளும் மாறுகின்றன. ஆகவே இந்த மூச்சுக்கும் இயற்கைக்கும் உடைய தொடர்பு தான் இந்த அன்பருடைய கேள்வி. இதை பற்றி பல மணி நேரம் பேசலாம், இருப்பினும் அந்த கேள்விக்குரிய பதிலைத்தான் இன்று காணுகின்றோம். அதாவது இந்த இடது மூச்சுக்கு சந்திரன் என்று சொல்வார்கள், குளிர்மைக்கு உரிய மூச்சுத்தான் இடது சுவாசம். வலது சுவாசம் சூரியன் என்று சொல்வார்கள், சூட்டுக்குரிய சுவாசம். ஆகவே வலது சுவாசம் இடது சுவாசம் இயற்கையாகவே எங்களுடைய உடலில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் குளிர், மற்ற பக்கம் சூடு. இது ஒரு விதமான இயற்கைக்குரிய விளக்கம். இன்னொரு விளக்கம் இருக்கின்றது இந்த மூன்றுக்கும். அதாவது நடு சுவாசம் அக்னிக்கு சமன். ஆகவே இன்னொரு விளக்கத்தின்படி இந்த மூன்று சுவாசங்களும் மூன்று நதிகள், இயற்கை நதிகளுக்கு, இயற்கையில் இருக்கும் மூன்று நதிகள் அண்டத்தில் பிண்டத்தில் இருக்கும் இந்த மூன்று சுவாச காற்றுக்கள் என்று யோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இடது சுவாசம் கங்கா நதியாகவும், வலது சுவாசம் ஜமுனா நதியாகவும், நடு சுவாசம் சரஸ்வதி நதியாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த மூன்று நதிகளும் இயற்கையில் ஓடுகின்றன. ஹிமாலயா தொடரில் இருந்து எங்களுடைய உடலில் இந்த மூன்று மூச்சுக்காற்றுகளும் ஓடுகின்றன. இயற்கையில் இந்த மூன்று நதிகளும் திரிவேணி சங்கமம் அலகபாத்தில் சந்திக்கின்றன. ஹிமாலயா மலையிலிருந்து தொடங்கி ஓடி 2000 மைல்களுக்கு ஓடி அலகபாத்தில் திரிவேணி சங்கமத்தில் சங்கமிக்கின்றன மூன்று நதிகளும். அதேபோல் எங்களுடைய உடலில் இந்த மூன்று மூச்சுக்காற்றுக்களும் ஓடி புருவ மத்தியில் சந்திக்கின்றன. ஆகவே பிண்டத்தில் புருவ மத்தி தான் எங்களுடைய திருவேணி சங்கமமும், இயற்கையில் இந்த மூன்று நதிகளும் சேர்ந்து சேருமிடமாகிய திருவேணி சங்கமம் அலகபாத்தில் இருக்கும் திருவேணி சங்கமம் என்ற இடத்தில்தான் அந்த மூன்று நதிகளும் சேருகின்றன. இதுதான் அந்த இயற்கைக்கும் மூச்சுக்காற்றுக்கும் இடையில் உள்ள தொடர்பு. இதை சார்ந்தே அதி தெய்வங்களும் இருக்கின்றார்கள். இடது சுவாசத்திற்கு சிவனும், வலது சுவாசத்திற்கு விஷ்ணுவும், நடு சுவாசத்திற்கு பிரம்மாவும் என்று அந்த அதி தெய்வங்கள் இருக்கின்றார்கள். எல்லோரும் நாங்கள் இப்ப படித்த முறையில் தடத்த நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மூன்று அதி தெய்வங்களும் தான் இந்த மூன்று சுவாச காற்றுகளுக்கும், அவர்களுடைய சக்திகள் தான் இந்த சுவாச காற்றுகளுக்கு அவர்களுடன் சேர்ந்திருக்கின்றார்கள். அதாவது துர்கா சிவனுடன் சேர்ந்து இடது சுவாசத்திற்கும் வலது சுவாசத்திற்கு விஷ்ணுவும் லக்ஷ்மியும் இருக்கிறார்கள், நடு சுவாசத்திற்கு பிரம்மாவும் சரஸ்வதியும் இருக்கின்றார்கள். இதில் ஒரு அற்புதம் என்னவென்றால், எங்களுடைய அண்டத்தில் எங்களுடைய பிண்டத்தில் 2 சுவாசங்களுக்கு துளைகள் இருக்கின்றது மூக்கில். அவை ரெண்டும் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 3வது சுவாசம் ஒன்றும் ஓடிக்கொண்டிருக்கின்றது எங்களுடைய உடலில், ஆனால் அதுக்கு துவாரம் இல்லை மூக்கில், அது நடு சுவாசம். அது கிரியாயோகா சாதகர்களுக்கு மிகவும் முக்கியமான சுவாசம் என்று யோகி ராமையா அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அந்த நுட்பங்களை. ஆகவே அந்த நடு சுவாசத்திற்கு உங்களுடைய இயற்கையான உடம்பில் அண்ட துண்டத்தில் துவாரம் இல்லை என்பதன் கருத்து என்ன? அண்டத்தில் அந்த நடு சுவாசத்திற்கு அதி தேவதையும் அதி தெய்வமுமான பிரம்மா சரஸ்வதிக்கு உலகத்தில் கோவில்கள் இல்லை. ஏனென்றால் அதே நிலையை வைத்துத்தான் உடலில் துவாரம் இல்லை நடு சுவாசத்திற்கு. மற்ற இரண்டு அதி தேவதைகள் அதி தெய்வங்களுக்கு கோவில்கள் ஒன்று, சிவன் சக்தி, விஷ்ணு லக்ஷ்மி. அதுவும் ஒரு கருத்து. ஆகவே இந்த சுவாச காற்றுக்கு இந்த அன்பர் கேட்டது கிரியா யோகா முறையில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களிலும் அது இருக்கின்றது. அவற்றை வைத்து இந்த இயற்கை ஆகிய அண்டத்திலும் எங்களுடைய உடல் ஆகிய பிண்டத்திலும் இருக்கும் சுவாச காற்றுக்கு அண்டத்தில் என்ன என்ன இருக்கின்றது? அதி தெய்வங்கள், அதி தேவதைகள், மூன்று முக்கிய நதிகள், அதைவிட சூரிய சந்திரன் அக்னியினுடைய நிலைகள். இதுதான் அவர் கேட்ட கேள்விக்குரிய அண்டத்தில் இருக்கும் பிண்டத்தில் இருக்கும் விடயம் அண்டத்தில் உள்ளது, அதன் தொடர்பை சொல்லுவீர்களா என்றதற்குரிய பதில். ஆகவே இந்த அன்பருக்கு இன்னும் இதை பற்றி கூட பேசிட்டு போகலாம், நான் அங்கு உங்களை கொன்று செல்லவில்லை என்று. ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு அவருக்கு பதில் கொடுத்திருக்கின்றேன். அதே அன்பர் இன்னொரு கேள்வியையும் கேட்டிருந்தார். அதுவும் எங்களுடைய சாதகர்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும் சாதனையில் பயன்படுத்தும் விடயத்தை மீண்டும் விளக்கப்படுத்த சொல்லி. அதாவது, நாங்கள் ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சாதனை செய்ய வேண்டும் ஐயா? எனக்கு நேரம் கிடைக்காததால் நான் நடு மதிய நேரத்தில் தான் என்னுடைய சாதனையை செய்கின்றேன். ஆனால் நீங்கள் முந்தி சொன்னது ஞாபகம் இருக்கின்றது, பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்கள், முடிந்த அளவு அது உங்களுக்கு பயன் தரும் என்று. மற்றவர்களுக்காகவும் சாதனை செய்யாமல் சாதாரண பயிற்சி செய்பவர்களுக்காகவும் நான் அந்த கேள்வியை முன்வைக்கின்றேன் என்று எழுதியிருந்தார். அது அவருடைய இரண்டாவது கேள்வி. எங்களுடைய யோக முறையில் யோக பயிற்சி யோக சாதனைகள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது சாலச் சிறந்ததென்று எங்களுடைய குருமார்கள் எங்களுக்கு அதை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அது மிகவும் முக்கியமானது. என்ன ஏனென்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் எங்களுக்கு உலகத்திற்கு வரும் பிரபஞ்ச சக்தி அதீதம். ஆகவே அந்த அதீதமான பிரபஞ்ச சக்தி பூமிக்கு வந்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த பயிற்சியை செய்யும் போது உங்களுடைய பயிற்சியால் கிடைக்கப்படும் பேறுகள் உங்களுக்கு அதிகமாக உடலில் கிடைக்கும் என்று எங்களுடைய குருமார்கள் எங்களுக்கு அதை சொல்லித்தந்திருக்கின்றார்கள். அந்த நுட்பத்தை அது சொல்லித்தந்தால் மாத்திரம் போதாது, நாங்கள் அதை உணர்கின்றோம். அதே பயிற்சியை நண்பகலோ பிற்பகலோ செய்யும் போது எங்களுக்கு அந்தண்டு அந்த பயிற்சியில் கிடைத்த பேறு அவ்வளவு விரைவாக இருக்காததையும் நாங்கள் உணர்கின்றோம், உணர்வோம் உணராதவர்கள். ஆகவே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த பிரபஞ்ச சக்தியை வைத்து என்னுடைய குரு எனக்கு விளக்கம் தந்தார். அதையே நான் மற்றவர்களுக்கு விளக்கங்களாக கொடுத்து வந்தேன். ஆனால் சைவ சித்தாந்தத்திற்குள் வந்த பின் அடிப்படை கருத்துக்குள் இந்த குண தத்துவங்களை பற்றி படித்திருக்கின்றோம், விரிவாக படித்திருக்கின்றோம். இந்த மூன்று குணங்கள் இருக்கின்றன, சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். அது அடுத்த விடயம் இந்த கேள்விக்குரியது. அதாவது, சத்துவ குணத்தில் இருக்கும் போது நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு முழு பெறுபேறையும் தரும் என்று படித்திருக்கின்றோம். அறிவுத்திறன் கூடிய நிலை சத்துவ குணத்தில் இருக்கும் போது, ரஜோ குணத்தில் இருக்கும் போது உங்களுடைய உணர்ச்சிகள் கூடிய நிலை, தமோ குணத்தில் இருக்கும் போது நீங்கள் சோம்பலாக இருப்பீர்கள். ஆகவே இந்த மூன்று குணங்களும் ஒரு நாளில் சத்துவ குணம் கூடுதலாக அமைந்த நேரம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் என்றும், ரஜோகுணம் கூடி நிற்கும் காலம் நண்பகல் என்றும், தமோ குணம் கூடியிருக்கும் காலம் இரவென்றும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் மேலும் படித்திருக்கின்றோம் இப்போது. ஆகவே இந்த குணங்கள் தான் எங்களுடைய உடல், குணங்களால் ஆனதுதான் இந்த உடல் அண்ட் அதில் இருக்கும் உயிர். ஆகவே இந்த குணங்கள் எப்படி எங்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கும்போது கூட இந்த அதிகாலை பயிற்சி, பிரம்மமுகூர்த்த பயிற்சி எங்களுடைய சாத்விய குணம் நிரம்பி வழியும் நேரம் அதில் இருக்கும் பலன்கள் கூட என்பது இந்த அன்பருடைய கேள்விக்கு சைவ சித்தாந்த முறைப்படி கொடுக்கும் பதில். ஆகவே கிரியா யோகத்தில் நாங்கள் பல காலமாக பார்த்து கொண்டு வந்த பிரபஞ்ச சக்தியின் ஓட்டத்தை ஒரு பதிலாகவும், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருக்கும் குண தத்துவத்தை வைத்து சாத்விய குணம் நிரம்பி இருக்கும் நேரமாகிய பிரம்மமுகூர்த்தமாகிய அதிகாலையில் அதை செய்வது எங்களுடைய சாதனைக்கு சிறந்தது. ஆகவேதான் பிரம்மமுகூர்த்த பயிற்சி கிரியா சாதகர்களுக்கு முக்கியமாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு விடை காண்பதுடன், இந்த நாலு கேள்விகளுக்கும் இன்று பாபாஜியின் பரம்பொருளின் உதவியுடன் விடை கண்டோம். இப்போது இரவனையா கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். அவர்களுடைய மேலடி கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இரவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி
நம ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்
சிவாய நம
ஓம் சிவாய நம ஓம்.
இன்றைய சத்சங்கம் வழங்கோல் கேள்வி பதிலக்கூடிய சத்சங்கமாக இருந்தது. இன்றைய சத்சங்கத்தில் சாதகருடைய நாலு பேர்களுக்கும் சிறப்பான சுருக்கமான கருத்துக்கள் கிடைக்கப்பட்டிருந்தது. அதில் முதலாவதாக பஜன் பாடும் போது ஏன் கைதட்டுதல் தாளம் போடுவதற்குரிய விளக்கம் என்று கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு எங்களை விழிப்புணர்வுடன் வைத்திருப்பதற்காகத்தான், அதாவது எமது எண்ண அலைகளை மனத்தை மாற்றாமல் வைத்திருப்பதற்காகத்தான் என்று சிறப்பாகவும் தெளிவாகவும் விளக்கப்பட்டது. அடுத்து இரண்டாவது அன்பரின் கேள்வி, பாபாஜியை வணங்குவது பற்றிய கேள்வி. அதாவது இறைவனின் ஞான சக்தியும் கிரியா சக்தியையும் பற்றிய விளக்கம் தந்தது மாத்திரமல்ல, நாங்கள் பரம்பொருளுக்குள் அடக்கம் என்பதை காட்டுவதற்காக என்பதும் தெளிவாக விளக்கப்பட்டது. தலையை ஏன் இறைவனின் திருப்பாதத்தில் வைத்து வணங்குவதற்கு காரணம், நாங்கள் பரம்பொருளுக்குள் அடக்கம் என்பதை தெளிவாக காட்டி அதற்குரிய சிறப்பான விளக்கம் தரப்பட்டது. அடுத்து மூன்றாவது அன்பரின் கேள்வி, மூன்று மூச்சு காற்றுகள் பற்றிய கேள்வி. எல்லோருடைய உடலிலும் மூன்று மூச்சு காற்றுகள் ஓடுகின்றது. அதில் 11 மணி நேரம் இடது சுவாசம் எனவும், 11 மணி நேரம் வலது சுவாசமாகவும், 2 மணித்தியாகங்கள் நடுச்சுவாசனம் என்ற விளக்கத்துடன், இடது சுவாசம் சந்திரன், அதாவது எங்களுக்கு குளிரை உணரக்கூடியதாகவும், வலது சுவாசம் சூரியன் சூட்டை உணரக்கூடியதாகவும், நடுச்சுவாசம் அக்னி உடன் சம்பந்தப்பட்டது என்பதை கூறி கூறிய விளக்கம் தரப்பட்டது. அது மாத்திரமல்ல, மூச்சுக்கும் சில மேலும் சில தொடர்பாடுகள் விளக்கப்பட்டது. அதாவது இடது சுவாசம் கங்கா நதி, வலது யமுனா, நடச்சுவாசம் சரஸ்வதி நதி எனவும், இந்த மூன்று நதிகளும் சேர்ந்து திரிவேணி சங்கமாக அமைந்திருக்கின்ற என்பது மாத்திரமல்ல, ஒவ்வொன்றுக்கும் உரிய அதி தெய்வங்களாக இடதுக்கு சிவன் எனவும், வலது சுவாசத்துக்கு விஷ்ணு, நடச்சுவாசம் பிரம்மாவம் எனவும் மிக சிறப்பான முறையில் அதற்குரிய பதில் தெளிவாக இருந்தது. இறுதியாக நான்காவது கேள்வி, ஏன் பிரம்மமுகூர்த்தத்தில் சாதனை செய்ய வேண்டும் என்பது பற்றிய கேள்வி. அதற்கும் பிரம்மமுகூர்த்தத்தில் சாதனையை செய்ய வேண்டும் என எங்கள் குருமார்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்ற கருத்துடன், சைவ சித்தாந்தத்தில் மூன்று குண தத்துவங்களுடன் தொடர்பு இருக்கின்றது என்பது பற்றிய கூறிய விளக்கத்துடன் சிறப்பான பதில் அமைந்திருந்தது. இன்றைய சட்டங்கள் நான்கு வெவ்வேறுக்கும் சிறப்பாக சுருக்கமான கருத்துக்கள் தந்து கிரியாசாரருடைய மனத்தில் மீண்டும் மீண்டும் அதை கூடிய தெளிவை உண்டாக்கி இருந்தது. நன்று நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. நன்றி ரவணையா. முடிந்த அளவு நீங்கள் அந்த சுருக்கத்தை கூறியிருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். சொல்லுங்க காதி சார். ஓம் கிரிய பாபா ஜனமோ. ஓம் சிவாய நம. உங்களுடைய குரல் கேட்கவில்லை. கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருந்தால் உங்களுடைய குரல் கேட்கவில்லை. இப்ப விழுகுது. சொல்லுங்க.
ஹலோ.
இப்ப விழுகுது காதி சார், சொல்லுங்க. இப்ப கேக்குன்றது பேசுங்க.
மாணவர்களுக்கு நல்லதோர் ஒரு பதில் சிறப்பாக அமைந்திருந்தது பாபாஜியுடைய திருவருளால். அதே மாதிரி
ஓம் கிரியா பாபா தினமோம். ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை தொகுத்து சொன்னீர்கள். மிகவும் நன்று பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபா தினமோம். ஓம் சிவாய நம.